உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் தேவகி அவர்கள். அவர்கள் நம்முடன் கரிம வேளாண்மையும் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள தொடர்பை விரிவாக இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் கரிம வேளாண்மையும் சுற்றுச்சூழலுக்கு அதற்குள்ளே தொடர்பும் பற்றி சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு, வேளாண் வேதிப்பொருட்களின் தொடர்புடைய சுகாதார அபாயங்கள், பாதுகாப்பான உணவுக்கான விருப்பம் ஆகியவை உலகில் மாற்று வடிவ விவசாயத்தில் ஆர்வத்தை வளர்ப்பதற்கான காரணிகளாக உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உறுதுணையாக இருக்கும் பல உற்பத்தி முறைகளில் கரிம வேளாண்மையும் ஒன்று. கரிம உணவுக்கான வளர்ச்சி ஆண்டுதோறும் 20-25% என்ற அளவில் வளர்ந்து வருகிறது. 2015 77.4 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த கரிம உணவு சந்தை 2016 முதல் மிக உயர்ந்த வளர்ச்சியை எட்டியுள்ளது. பழங்கள் காய்கறிகள் மிகப்பெரிய கரிம உணவு தயாரிப்பு பிரிவாக உருவெடுத்தது மட்டுமில்லாமல், 2025 110 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் வருவாய் ஈட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2025 15% அதிகமான உற்பத்தியுடன் காபி, தேநீர் ஆகியவை வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கரிம வேளாண்மை வேளாண் உற்பத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதில் ஐயமில்லை. வட அமெரிக்காவில் 2015 $40 பில்லியன் இருந்த வேளாண் சந்தையானது படிப்படியாக குறைந்தது. இதற்கு காரணம் என்னவென்றால், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், வேதியியல் ரீதியாக வளர்க்கப்பட்ட பயிர்கள் ஆகியவற்றிற்கு நுகர்வோரின் எதிர்ப்பே ஆகும். இத்தகைய எதிர்ப்பு ஆசியா பசிபிக் பிராந்திய விவசாயத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது, மிகப்பெரிய வளர்ச்சியை வரவழைத்தோடு மட்டுமல்லாமல் உலக வருவாயில் 15-12% அதிகமாக மாறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது. கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் கரிம வேளாண்மையை பல்லுயிர் உயிரியல் சுழற்சிகள், மண் உயிரியல் செயல்பாடு போன்ற சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முறையாக வலியுறுத்துகிறது. பிராந்திய நிலைமைக்கு ஏற்ப செயற்கை பொருளை அல்லது உள்ளீடுகளை பயன்படுத்துவதற்கு பதில் சாத்தியமான இடங்களில் வேளாண் கழிவுகள், உயிரியல் மற்றும் இயந்திர முறையை பயன்படுத்துவதை இது குறிக்கோளாக கொண்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் கரிம வேளாண் ஆதரவாளர்களுக்கும் அதன் அடிப்படையை கேள்விக்கு உட்படுத்தும் ஒரு பகுதியினருக்கும் பல விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. அவற்றில் பொதுவானவை என்னவென்றால், கரிம வேளாண்மை அனைவருக்கும் தேவையான உணவை உற்பத்தி செய்ய முடியுமா? இரண்டாவதாக, பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தினை முழுமையாக இது பூர்த்தி செய்யுமா? மூன்றாவதாக, இம்முறையில் உற்பத்தி செய்யப்படும் உணவுகள் தரமானதாக இருக்குமா? நான்காவதாக, கரிம விவசாயத்தில் பூச்சி மற்றும் நோய்களை நிர்வகிக்க முடியுமா? ஐந்தாவதாக, குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் நன்மைகள் உள்ளதா? இந்த அனைத்து கேள்விகளும் அதன் அடிப்படை கேள்விக்கு உட்படுத்தும் ஒரு பகுதியினரால் எழுப்பப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது. இப்போ முதல் விவாதத்தை எடுத்துக்கொண்டால், கரிம வேளாண்மை அனைவருக்கும் தேவையான உணவை உற்பத்தி செய்ய முடியுமா என்றால் கட்டாயம் முடியும் என்றே பல ஆராய்ச்சிகள் எடுத்துக்காட்டுகின்றன. ஆர்கானிக் டிரான்சிஷன் எஃபெக்ட் என அழைக்கப்படுபவை, இதில் கரிம வேளாண்மைக்கு மாறிய 1-4 விளைச்சல் குறைந்தாலும் மண் போதுமான உயிரியல் செயல்பாடுகளை கொண்டிருக்கும். இதனால் வரும் ஆண்டுகளில் விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சில ஒப்பீட்டு ஆய்வுகளில் மதிப்புரைகளில் இத்தகைய செய்திகள் வெளிவரவில்லை. பல ஆய்வுகள் வறட்சி நிலைகளில் கரிம வேளாண் முறைகளில் பயிரிட்ட பயிர்களின் மகசூல் வழக்கமான விவசாய முறைகளை காட்டிலும் அதிகமாக, அதாவது 5-10% அதிக அளவு மகசூல் தருவதையும் நிரூபித்துள்ளது. எடுத்துக்காட்டாக, நாக்பூரில் கரிம பருத்தியில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளை பயன்படுத்தாமலேயே வழக்கமான முறையில் பயிரிடப்பட்ட பருத்தி மகசூல் அளவிற்கு சமமான மகசூலை கரிம பருத்தியிலிருந்து பெறப்பட்டது. மேலும் பஞ்சாபில் கரிம வேளாண்மை 3 ஆண்டு ஆரம்ப காலத்திற்கு பிறகு வேதியியல் விவசாயத்துடன் ஒப்பிடும்போது வெவ்வேறு பயிர்களில் வெவ்வேறு முறைகளில் சமமான விளைச்சல் அல்லது கூடுதலான விளைச்சலை கொடுத்தது என்பதும் தெரிவிக்கின்றது. ஆரம்பகால மகசூல் குறைவாக இருந்தாலும் இந்த இழப்பினை சரிக்கட்டி அதிகமான உற்பத்தியை பெருக்க வாய்ப்புள்ளது என்பதையே இது தெளிவாக்குகிறது. பாரம்பரிய மானாவாரி விவசாயத்தில் இத்தகைய முடிவுகள் நிரூபிக்கப்பட்டும் உள்ளது. மேலும் பசுமை புரட்சி பகுதிகள், அதாவது நீர்ப்பாசன நிலங்களை கரிம வேளாண்மைக்கு மாற்றுவதன் மூலம் இதன் மகசூலை மேலும் அதிகரிக்கலாம். மேலும் கரிம வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கத்தில் முதலீடுகளை அதிகரிப்பதன் விளைவாகவும் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். வடக்கு ஐரோப்பா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இது தெளிவாக தெரிய வந்துள்ளது. கரிம விவசாயத்தில் பல வகையான பயிர்களை வளர்த்து அதன் கழிவுகளை கால்நடைகளுக்கு பயன்படுத்துவதால் கால்நடைக்கான ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கப்பெறுகிறது. இதனால் இதற்கான சந்தை மதிப்பும் அதிகரிக்கின்றது. எனவே குறைந்த விளைச்சல், விளைச்சலில் தோல்வி போன்றவற்றால் ஏற்படும் குறைவினை பொருளாதார நன்மைகள் மூலம் இது உறுதி செய்கிறது. மேலும் உள்ளூர் உணவு பாதுகாப்பிற்கும் இது பங்களிக்கிறது. இரண்டாவது விவாதம், அதாவது பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தினை முழுமையாக இது பூர்த்தி செய்யுமா என்ற கேள்விக்கு, பயிருக்கு தேவையான முழுமையான ஊட்டச்சத்தினை இம்முறை மூலம் அளிக்க முடியும் என பல ஆராய்ச்சிகளில் தெரிய வந்துள்ளது. கரிம வேளாண் முறைகள் மண்ணின் வேதியியல், உயிரியல் மற்றும் இயல் பண்புகளை மேம்படுத்துகிறது. கரிம வேளாண் அமைப்புகளில் மண் வளத்தை நிர்வகிப்பதற்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்று என்னவென்றால், தாவர ஊட்டச்சத்து எளிதில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக உயிரியல் ரீதியாக பெறப்பட்ட ஊட்டச்சத்துக்களை சார்ந்துள்ளது. பருமனான கரிம பொருட்களில் ஊட்டச்சத்துக்கள் குறைவாகவே கிடைக்கின்றன. இதற்கு மண் நுண்ணுயிரிகள் மற்றும் மண் விலங்குகளின் செயல்பாடுகள் மூலம் தாவரத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வெளியிடப்படுகிறது. எனவே மண்ணின் உயிரியல் செயல்பாடு களைகள், பூச்சிகள் மற்றும் நோய்களை அடக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விலங்கு சாணம், பயிர் எச்சங்கள், பச்சை உரம், உயிர் உரங்கள் மற்றும் வேளாண் தொழில்கள் மற்றும் உணவு பதப்படுத்தும் கழிவுகள் கரிம வேளாண்மையின் ஊட்டச்சத்துகளின் சாத்தியமான ஆதாரங்களில் சில. மண்புழு உரம், தலைச்சத்து செறிவூட்டப்பட்ட பாஸ்போ கம்போஸ்டிங் போன்ற பல உர உற்பத்தி தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி உரத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது. இந்த உரங்கள் பயிர்களின் ஊட்டச்சத்து தேவையை போதுமான அளவு பூர்த்தி செய்யும் திறனை கொண்டுள்ளன. மேலும் மண்ணின் நன்மை பயக்கும் மேக்ரோ மற்றும் மைக்ரோ தாவரங்களின் செயல்பாட்டினையும் இது ஊக்குவிக்கின்றது. தற்போது மொத்த சாகுபடி பகுதிகளில் 30% மட்டுமே பாஸ் வசதிகள் உள்ளன. அங்கு மானாவாரி மண்டலங்களுடன் ஒப்பிடும்போது வேளாண் வேதிப்பொருட்கள் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. வறட்சி மற்றும் நீர் பற்றாக்குறை மீண்டும் மீண்டும் வந்தாலும் பயிர் உற்பத்தி திறன் மற்றும் பண்ணை உற்பத்தியை அதிகரிக்க பெரும் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டியுள்ளது. ஒரு மதிப்பீட்டின்படி ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் சுமார் 600 முதல் 700 மில்லியன் டன் விவசாய கழிவுகள் கிடைக்கின்றன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை. கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அனைத்து உயிர் வளங்களையும் செல்வமாக மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது. இந்தியா ஆண்டுக்கு சுமார் 1800 மெட்ரிக் டன் விலங்கு சாணத்தை உற்பத்தி செய்கிறது. 1/3 சாணம் பயோகேஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு நாளைக்கு 120 மீட்டர் கியூப்புக்கு குறையாத ஒரு உயிர்வாயு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கூடுதலாக உரம் உற்பத்தியும் கிட்டத்தட்ட 440 மெட்ரிக் டன் அளவுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது 290 மெட்ரிக் டன் தலைச்சத்தினையும், 2.75 மெட்ரிக் டன் மணிச்சத்தினையும், 1.89 மெட்ரிக் டன் சாம்பல் சத்தினையும் கொடுக்கக்கூடிய திறன் உள்ளது. பயிர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு இரண்டிலும் சீரான வளர்ச்சியை கொண்ட ஒரு முழு பண்ணையையும் வளர்ப்பதற்கான நோக்கத்துடன் கரிம அமைப்பு செயல்படுகிறது. இதனால் ஊட்டச்சத்து சுழற்சி கரிம வேளாண்மையில் முடிந்த அளவு மூடப்பட்டுள்ளது. உணவு வடிவத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே பண்ணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. பயிர் எச்சங்களை எரிப்பது கரிம வேளாண்மையில் தடை செய்யப்பட்டுள்ளது. விலங்குகளின் கழிவுகளை விஞ்ஞானமற்ற முறையில் சேமித்து வைப்பது மற்றும் வயல்களில் அதன் பயன்பாடு ஆகியவற்றை இது வழக்கமான முறையை விட சுற்றுச்சூழல் நட்பு மற்றும் நிலையானதாக கருதப்படுகிறது. கரிம வேளாண்மை பெரும்பாலும் அறிவு சார்ந்ததாக கருதப்படுகிறது. வேளாண் வேதிப்பொருட்கள் நீர்ப்பாசன நீர் மற்றும் அதிகமான பண்ணை உள்ளீடுகளின் தீவிர பயன்பாடு மூலம் விளைச்சல் அதிகரிப்பு என்ற கருத்துக்கு இது முற்றிலும் முரணானது. மூன்றாவதாக, இம்முறையில் உற்பத்தி செய்யப்படும் உணவு தரமானதா என்ற ஒரு விவாதமும் நிலவுகிறது. கரிம உணவுகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய நுகர்வோனின் உணர்வுகள் மற்றும் கரிம வேளாண் நடைமுறைகள் சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக இருப்பது ஆகியவை கரிம உணவுக்கான தேவையை மிக அதிகரித்து வருகிறது. கரிமமாக உற்பத்தி செய்யப்படும் உணவுகளில் குறைந்த அளவு பூச்சிக்கொல்லிகள் மற்றும் கால்நடை மருந்து எச்சங்கள் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் குறைந்த அளவு நைட்ரேட் உள்ளடக்கங்கள் ஆகியவை உள்ளன என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கரிம மற்றும் வழக்கமான பச்சை உணவுகளுக்கு இடையேயான சுவைகளின் தர வேறுபாடுகளில் தெளிவான போக்குகள் எதுவும் நிறுவப்படவில்லை. கரிம உணவுகளை சாப்பிடுவதால் நுண்ணுயிரிகளின் வெளிப்பாடு அதிகரிக்கிறது என பல கூற்றுகள் உள்ளன. ஆனால் இந்த கூற்றுகளை விசாரிக்கும் ஆய்வுகள் அவற்றை ஆதரிப்பதற்கான ஆதாரங்கள் இதுவரை இல்லை. ஆர்கானிக் உணவுகள் வழக்கமான உணவுகளுக்கு பயன்படுத்தப்படும் அதே தரம் மற்றும் பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். நான்காவது விவாதம் என்னவென்றால், கரிம விவசாயத்தில் பூச்சி மற்றும் நோய்களை நிர்வகிக்க முடியுமா என்பது. இயற்கையாகவே நோய்கள் மற்றும் பூச்சிகளை எதிர்க்கும் பயிர்களை வளர்ப்பது அல்லது பூச்சி மற்றும் நோய்களை தடுக்கும் விதைகளை விதைப்பது போன்ற விவேகமான தேர்வுகளை மேற்கொள்வதன் மூலம் கரிம வேளாண்மையில் பூச்சி கட்டுப்பாடு செய்யலாம். நடவு செய்யும் நேரம் மற்றும் இடம் இரண்டிலும் கவனமாக இருப்பது பூச்சிகளை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் பூச்சிகள் நோய்கள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்துவதிலும் பெரிய பங்களிக்கும். பூச்சி மற்றும் நோய்களை நிர்வகிக்க பொதுவாக மண்ணின் நோய்க்கிருமிகளை எதிர்ப்பதற்கும் தாவர வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நோய் பூச்சிகள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்த இயற்கை உயிரியல் முகவர்களை ஊக்குவித்தலும் பறவைகள் மற்றும் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக தடைகளை பயன்படுத்துதல் மகரந்த சேர்க்கையாளர்களையும் பூச்சிகளின் இயற்கை எதிரிகளையும் ஊக்குவிப்பதற்கான வாழ்விடத்தை மாற்றியமைத்தல் மற்றும் ஃபெரமோன் ஈர்ப்பு போன்ற அரை வேதிப்பொருட்களை பயன்படுத்துதல் போன்றவற்றை கரிம விவசாயிகள் நீண்ட காலமாக பராமரித்து வருகின்றனர். கூற்றுகளில் சிலவற்றை ஆராய்ச்சி உறுதிப்படுத்துகிறது. கரிம பயிர்கள் அதிக சகிப்புத்தன்மையுடனும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆர்கானிக் அரிசியில் வழக்கமான அரிசியை விட தடிமனான செல் சுவர்கள் மற்றும் குறைந்த அளவு இலவச அமினோ அமிலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. வழக்கமான பண்ணைகளை விட கரிம பண்ணையில் மண்ணால் பரவும் வேர் நோய்கள் பொதுவாக குறைவாகவே இருக்கின்றது. கரிம அமைப்புகளில் வேர் நோய்களை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துவது நீண்ட மற்றும் மாறுபட்ட பயிர்களின் பயன்பாட்டினை பொறுத்தது. பயிர் சுழற்சிகள், பயிர் கலவைகள் மற்றும் கரிம திருத்தங்களின் பயன்பாடு ரைசோஸ்பியரில் அதிகரித்த போட்டி மற்றும் விரோதத்திற்கு வழிவகிக்கும் மண்ணின் நுண்ணுயிர் செயல்பாட்டின் அதிகரித்த அளவு நன்மை பயக்கும் வேர் காலனித்துவ பாக்டீரியா இருப்பு மற்றும் வெசிகுலாரின் அதிகரித்த எண்ணிக்கை ஆகியவற்றின் மூலம் வேர் நோயை கட்டுப்படுத்துவதற்கான காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஐந்தாவது விவாதம் என்னவென்றால், குறிப்பிடத்தக்க அளவு சுற்றுச்சூழலின் நன்மைகளை இது ஏற்படுத்துமா என்பது. இது நன்மைகளை ஏற்படுத்துமா என்றால் இது மிகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒன்றாகும். கரிம வேளாண்மை இயற்கை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் சேவைகள் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது. கரிம வேளாண்மை இயற்கைக்கு உகந்த ஒரு வேளாண் முறையாகும். இயற்கை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் சேவைகள் ஆகிய இரண்டிற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. மேலும் மண் வளர்ப்பு மற்றும் சீரமைப்பு, மண் உறுதிப்படுத்துதல், கழிவு மறுசுழற்சி, கார்பன் வரிசைப்படுத்துதல், ஊட்டச்சத்து சுழற்சி, மகரந்த சேர்க்கை மற்றும் வாழ்விடங்கள் ஆகியவை இவற்றுள் அடங்கும். வழக்கமான விவசாயத்தின் சுற்றுச்சூழல் செலவுகள் கணிசமானவை. ஆனால் கரிம வேளாண்மைக்கு மாறுவதன் மூலம் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மேம்பாட்டினை அடைய முடியும். இதுவரை வெளியிடப்பட்ட 300க்கும் அதிகமான அறிக்கைகளில் 18 சுற்றுச்சூழல் தாக்க குறிகாட்டிகளில், அதாவது மலர் பன்முகத்தன்மை, விலங்கியல் பன்முகத்தன்மை, வாழ்விட பன்முகத்தன்மை, நிலப்பரப்பு, மண் கரிம பொருட்கள், மண் உயிரியல் செயல்பாடு, மண் அமைப்பு, மண் அரிப்பு, நைட்ரேட் கசிவு, பூச்சிக்கொல்லி எச்சங்கள், கரிமில வாயு, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தேன், அம்மோனியா, ஊட்டச்சத்து பயன்பாடு, நீர் பயன்பாடு மற்றும் ஆற்றல் பயன்பாடு போன்ற 18 வகையான சுற்றுச்சூழல் தாக்க குறிகாட்டிகளில் 12 குறிகாட்டிகளில் கரிம வேளாண்மை முறைகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளன. குறிப்பாக பூச்சிக்கொல்லி பயன்பாட்டில் நுகர்வோருக்கு சுகாதார செலவுகள் அதிகம். ஒவ்வொரு ஆண்டும் வளரும் நாடுகளில் 25 மில்லியன் விவசாய தொழிலாளர்கள் பூச்சிக்கொல்லிகளால் விஷம் குடிக்கிறார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கரிம வேளாண் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் பண்ணையில் பெறப்பட்ட வளங்களால் வெளிப்புற உள்ளீடுகளை குறைப்பது பொதுவாக கரிம நிர்வாகத்தின் கீழ் செலவுகளை குறைக்க வழிவகுக்கிறது. உரங்கள் மற்றும் ஸ்ப்ரேக்களுக்கான செலவு கிட்டத்தட்ட எல்லா நிகழ்வுகளிலும் வழக்கமான அமைப்புகளை விட கணிசமாக குறைவு. ஒரு சில சந்தர்ப்பங்களில் உரம் மற்றும் பிற கரிம உணங்களை வாங்குவதன் காரணமாக அதிக உள்ளீட்டு செலவுகள் பதிவாகியுள்ளன. எனவே கரிம வேளாண்மையில் குறைந்த உள்ளீட்டு செலவுகள் மற்றும் விவசாய விலை பிரிமியங்கள் போன்றவற்றின் மூலம் குறைக்கப்பட்ட விளைச்சலை கரிம வேளாண்மையால் குறைந்த விளைச்சலை ஈடு செய்து கரிம பண்ணைகளை வழக்கமான பண்ணைகளுக்கு சமமானதாகவும் பெரும்பாலும் லாபகரமானதாகவும் மாற்ற முடியும் என பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நன்றி. வணக்கம்.
நேயர்களே, இதுவரை இந்நிகழ்ச்சியில் கரிம வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள தொடர்பை விரிவாக இந்நிகழ்ச்சியின் மூலம் முனைவர் தேவகி அவர்கள் கூறியுள்ளார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி. வணக்கம்.